ஐசாயா 53 அதிகாரத்தில் 4 பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். நீங்கள் எங்கே யாருக்காவது காஸ்பல் சொல்லணும், திடீர்னு ஒரு வசனத்தை எடுக்கணும்னா நேராக 53 போய் எடுத்துடலாம். அதில் இருக்கிற 15 வசனங்களை எந்த வசனத்தை எடுத்தாலும் சரி, ரொம்ப அருமையாக ஆண்டவர் காஸ்பல்ல அதன் மூலமாக சொல்லக்கூடிய வசனங்களாக அருமையான அதிகாரம். அந்த அதிகாரத்தை எத்தனை பேர் வரலாற்றில் ஒவ்வொரு வசனங்களும் அநேக பேருக்கு ஆண்டவர் தெரிஞ்சிக்க காஸ்பலை புரிஞ்சிக்க உதவின ஒரு அதிகாரம். அதை நம்ம படிச்சுட்டு வரும்போது அதை நல்லா தெளிவாக மனசில் பதித்து வைத்து கொள்ளணும். இதில் இருக்கிற 15 வசனங்கள் 5 பாகமாக 3-3 வசனமாக பிரிக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த அந்த பகுதியை நம்ம மனசில் வச்சுக்கிட்டோன்னா அந்த முழு அதிகாரம் நமக்கு என்ன சொல்லுதுன்றது தெளிவாக மனசில் இருக்கும். இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறதே 52:13 ஆரம்பிக்குது. 13-15 முதல் 3 வசனங்கள், யெகோவாவுடைய தாசனை நாம் காணும்படிக்கு அவரை உற்று நோக்கும்படிக்கு யெகோவா அழைக்கிறார். அதுக்கு 4 காரணங்களை சொல்லுகிறார். அது முடிந்து 2 பாகம் 53:1-3 வசனம் வரைக்கும், இப்பேற்பட்ட யெகோவாவுடைய தாசனை விசுவாசிக்காத திரளான அவிவிசுவாச உலகத்தின் பதிலை நாம் பார்க்கிறோம். அநேக பேர் இவரை நம்பாத ஒரு கொடுமையை நாம் பார்க்கிறோம். அவங்க நம்பாத இருக்கிறதுக்கு காரணங்களும் அவங்க சொல்றது அந்த வசனங்களில் வர்றதை பார்க்கிறோம். அவர் ரொம்ப கவர்ச்சியாக இல்லை, அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, நாம் நம்பத்தக்க கவரத்தக்க அப்படியெல்லாம் சொல்றதை பார்க்கிறோம். அவர் ரொம்ப அடிமையின் கோலத்தில் இருக்கிறாரு. அதுதான் 2 பாகங்கள். இப்போ 3 பாகம் நம்ம பார்த்துருக்குறோம். போன மாதம் இந்த தீர்க்கதரிசி அந்த தாசனை நியாயப்படுத்தும்படிக்கு அவருடைய தாழ்மையின் கோலத்தை நமக்கு தெளிவுபடுத்தும்படிக்கு, ஏன் அவர் இந்த தாழ்மை கோலம் எடுக்கணும்ன்ற ஒரு விளக்கத்தை தரும்படிக்கு அந்த தீர்க்கதரிசி 4-6 வரைக்கும் இந்த அதிகாரத்தினுடைய மைய நடு பகுதியில் அதுக்கு காரணங்களை சொல்கிறார். அப்பா இவர் பெரியவர் தாம்பா, இவர் மகா பெரிய தேவன், திருத்துவத்தில் 2 நபர், மகிமை பொருந்திய உயர்ந்த தாசன். ஆனால் இவர் இப்பேற்பட்ட தாழ்மை கோலம், இவ்வளோ கொடுமையான பாடு அனுபவிக்கிறதுக்கு காரணம் என்ன? 4 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துன்பங்களை சுமந்தார். 5 வசனத்தில், நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்து அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல் வழித்தப்பி திரிந்து அவனவன் தன் வழியே போனோம், கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? இவ்வளோ பெரிய தாசன் இவ்வளோ தாழ்மையான வேதனையின் கோலம் எடுத்ததுக்கு காரணமே நமக்கு மிகுந்த நன்மையை ஏற்படுத்துவதற்காக. நமக்காக அவர் அப்படி ஆனார். நம்முடைய அக்கிரமங்களை சுமந்ததுனால், நம்முடைய பாடுகளை சுமந்ததுனால், நம்முடைய மீறுதல்னால் அவர் நொறுக்கப்பட்டதுனால தான்ப்பா அப்படி ஆனார். நமக்கு நன்மை செய்வதற்காகத்தான் அவ்வளோ பெரிய தியாகத்தை அவர் செய்தார். அவருடைய உபத்திரவ கோலம் நமக்காக, நமக்காக. அதை தெளிவாக 4-6 வரைக்கும் விளக்கிட்டு இப்போ 4 பகுதிக்கு போறார் இல்லைங்களா. முதல் பகுதியில் தாசன் யாரு, 2 பகுதியில் அவர் மக்கள் ஏன் விசுவாசிக்கிறதுல, 3 பகுதியில் அவர் என்னத்துக்கு அந்த கோலத்தை எடுத்தார்ன்ற காரணங்களை சொல்லி முடித்து 5 பகுதியில் தீர்க்கதரிசி என்ன செய்கிறார்னா, இந்த தாசன் இந்த அடிமையின் தாழ்ச்சியின் பாடின் கோலத்தை எந்த கட்டாயத்தினாலையும் ஏற்றுக்கொள்ளலை, இவர் மனப்பூர்வமாக சுயமாக முன்வந்து அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை விளக்கும்படிக்கு அதை நமக்கு சொல்கிறார். இவர் வந்தால் தெய்வீகத்தில் முழு மகிமையோடு இறங்கி வந்திருக்கலாம், சகல மகிமையோடு எழுந்து வந்திருக்கலாம். ஏன் இவர் மனுஷனாக வரும்போதே எந்த பாடம் இல்லாமல் நம்ம தப்பிச்சுக்கிறோம் பாருங்க. நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய் சொல்கிறதோ தப்புறதோ எப்படியோ தப்பு. அவர் எத்தனை விதங்களில் தப்பிச்சிருக்கலாம், எத்தனையோ விதங்களில் அவர் தப்பிச்சிருக்கலாம். அவருக்கு வந்த அவமானத்தையும் கசப்பையும் 1000 விதங்களில் அவர் தப்பிச்சிருக்கலாம். ஆனா அவர் விருப்பத்தோடு அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார் நமக்காக என்பதை விளக்கும்படி இந்த நாலாவது பகுதியில் நமக்கு வருது. இந்த நாலாவது பகுதியில் மூணு வசனங்கள், ஏழாவது வசனம் அவருடைய விசாரணையை பற்றி பேசுகிறது, எட்டாவது வசனம் அவருடைய மரணத்தை பற்றி, ஒன்பதாவது வசனம் அவருடைய அடக்கத்தை பற்றி. ஏழு எட்டு ஒன்பது இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஒரு இன்னைக்கு ஒரே ஒரு வசனம் ஏழாவது வசனத்தை ஒண்டி நம்முடைய கம்யூனியன் தியானத்துக்கு பார்ப்போம். ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர்கத்திரிகளுக்கு முன்பதாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை. என்ன ஒரு அதிசயமான வசனம். உங்களுக்கு ஒருவேளை படிச்சிருந்தீங்கன்னா அப்போஸ்தல நடவடிக்கைகள் 8:32 அந்த எத்தியோப்பியன் யூனக்கு அவர் ரதத்தில் போகும்போது இந்த வசனத்தை தான் படிச்சுக்கிட்டு இருந்தார். இது என்னான்னு புரியாமல் இந்த வசனத்தை படிக்கும்போது தான் ஆவியானவர் சிலிப்பை ஏவி இந்த வசனத்தை போய் விளக்கித்தான் அவருக்கு மனமாற்றம் ஏற்பட்டு. வரலாற்றில் பார்க்குறோம் எத்தனையோ மக்கள் இந்த வசனத்தை படிச்சுக்கிட்டு தான் அவங்க மனசு உள்ளத்தையே தொட்டது, எத்தனையோ பேருடைய மனசை உருக்குன மனமாற்றம் கொடுத்த வசனம். இன்னைக்கு அதை நாம் படிக்க போகிறோம். ஆவியானவர் தான் நம்மளுடைய இருதயத்தையும் உருக்கி மனமாறாதவர்களையும் மனமாறும் படிக்க இந்த வசனம் செய்யும் படிக்கு நான் மன்றாடுறேன். ரெண்டு காரியங்கள் இந்த வசனத்தில் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துடைய பாடுகளுடைய தன்மை முதல்ல விவரித்து அந்த பாடுகளை அவர் எந்த மனநிலையில் சந்தித்தார். இயேசுக்கு ஒரு அருமையான ஒரு ஆட்டின் அடமொழியை பயன்படுத்தி அது நமக்கு விளக்கப்படுகிறது. இதுக்கு முன்னாடி ஆடை பற்றி பேசும்போது ஆறாவது வசனத்தை நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல் வழி தப்பி போனோம்னு மனுஷகுலத்தின் பாவ நிலைமையை விவரிக்கிறதுக்கு ஆட்டை பயன்படுத்தினார் ஆறாவது வசனத்தில். இப்போ ஏழாவது வசனத்தில் அந்த தாசனையே ஆட்டுக்கு அவமானமாக பயன்படுத்துறாரு. ஏன் அந்த தாசன் நம்ம எல்லாரும் பாவிகளாக ஆடு போல் வழி தப்பி போகும்போது நம்மள ஒரு ஆடாக மாறி அவர் பலியாக நமக்காக மரித்ததை விளக்கும்படிக்கு இவர் அதை காட்டுகிறத நம்ம பார்க்குறோம். ஏழாவது வசனம் ஆரம்பிக்கும் போது அவருடைய பாடுகளின் தன்மை என்ன, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ரொம்ப ஸ்ட்ராங் வார்த்தைகள். நான் இதை படித்து இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்க்கும்போது இது பல வகையாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதை ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பல நிறங்கள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய சகல பாடுகளையும் உள்ளடக்கக்கூடிய வார்த்தைகள் அது. பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. நான் சில உதாரணங்கள் சொல்ற வகைகள் இது எங்கெங்க பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, ஒரு ஒரு மிருகங்களை ஒரு காட்டு மிருகங்களை எப்படி நம்ம நடத்துவோம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கரடு முரடா நடத்துவோம். அந்த மாதிரி ஒடுக்கப்பட்டார் அவர். உதாரணத்துக்கு யோபு 39:10 வந்து ஒரு முரட்டு காளையான காலை எப்படி அடக்குவாங்க நீங்க பார்த்துருக்கிறீங்களா? தடவி தடவி காலையே எங்க சொல்ற பேச்ச கேளு, அப்படி அடக்குவாங்க. என்ன பண்ணுவாங்க? போட்டு அடிச்சு இல்லைங்களா? அதுக்கு உரைக்காது, ஆனா பயங்கரமா கரடு முரடா அடைச்சு அதை குத்தி கொம்ப பிடிச்சி இழுத்து அதெல்லாம் பண்ண, ஜல்லிக்கட்டு எல்லாம் பார்த்துருக்கிறீங்க இல்லையா? போட்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க? போட்டு அது மூக்கில் கயிறை விட்டு அதை போட்டு கண்ட்ரோல் பண்ணி அதை வலி கொடுத்து அதை அடக்குவாங்க. அதுதான் அவர் ஒடுக்கப்பட்டு அதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் எகிப்தில் வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த டாஸ்க் மாஸ்டர்ஸ் வாரில் போட்டு அடிக்கும் போது ஒரு வாரடியும் அப்படியே தோல் உரிகிற மாதிரி அடி விழுவோம், நடுங்குவாங்க வாரடிக்கு. அதுக்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு முரட்டுத்தனமா, ஒரு மிருகத்தனமா, கொடுமையா, கரடு முரடா நடத்தப்பட்டார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். மிகவும் அநியாயமான விதத்துல மிருகத்தனமாக அந்த தாசன் நடத்தப்பட்டார். அதான் சொல்லுது. இன்னொரு இடத்துல ஒரு அந்த காலத்துல கடன் வாங்கினாங்கன்னா சில கடனே கொடுக்க முடியலன்னா என்ன பண்ணுவாங்க? இயேசு அதை சொல்றாரு, அவன் ஜெயில போட்டு ஒரு பைசாவா வாங்குற அளவுக்கு ஒன்னு அடிக்குவான்னு வாங்க. ஒரு பழக்கம் இருந்துச்சு, கொடுமையான பழக்கம். ஒரு பில்லியன் கணக்கில் கடன் வாங்கிட்டோன்னு வைங்களேன், உன்னால் கட்டவே முடியாதுன்னா ஜெயிலில் போட்டு ஒவ்வொரு நாளும் அது ஒரு பைசாக்கும் ஒரு அடி கொடுப்பாங்க வாரில். நீ எவ்வளோ வாங்க முடியும், இவ்வளோ தான் வாங்க முடியுமா இன்னைக்கு, ஓகே ரெஸ்டடு, நாளைக்கு வந்து திருப்பியும் அடிக்கிறோம் அப்படின்னு அடித்து அடித்து அந்த கடன்லாம் வசூலிக்கிற வரைக்கும் அடிப்பாங்களா எப்படி இருக்கும். அந்த மாதிரி இவர் நடத்தப்பட்டார். இவர் யாருக்கோ ரொம்ப கடன் பட்ட மாதிரி அந்த கடன் ஒரு பைசாவும் வசூலிக்கிற மாதிரி இவருக்கு அடி விழுந்துச்சு. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும், பாருங்க எவ்வளோ ரிச் வெரைட்டி அந்த வார்த்தைகளில் இருக்கு. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். இந்த சுவிசேஷத்தை படிக்கிற நாம், சுவிசேஷ வரலாறு படித்த நாம், இயேசுவை எப்படித்தானுங்க நடத்துனாங்க, மனுஷ மாதிரி நடத்துனாங்க, என்ன தப்பு பண்ணாரு, ஆனால் அவர் நடத்தின விதம், அவர் இரவில் போய் ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் வியாகுலத்தில் திடீர்னு வந்து ரஃப்பாக அவரை ஹேண்டில் பண்ணி, அவர் வரமாட்டேன்னாரா இல்லையே, ரொம்ப அவர் போய் செயின் எல்லாம் போட்டு கட்டி மிருகமாக அவர் இழுத்துட்டு போனாங்க. கரடு முரடாக அவரை நடத்தினாங்க. நடத்திட்டு போய் அந்த கேலிக்கூத்தான விசாரணை, பொய் சாட்சிகள், அந்நியாயமாக மரண தீர்ப்பு, அவர் முகத்தில் அறையிறது, குத்துறது, பஞ்ச் பண்ணுறது, துப்புறது, இன்னும் ரோமருங்க அவருக்கு செஞ்ச கொடுமைகளை நம்ம என்ன சொல்கிறது, வாரில் பயங்கரமாக அடித்து ரத்த விலாராக்கி அவரை கொடுமையாக பண்ணிட்டு அவருக்கு வேற ஒரு கேலி முடிசூட்டு விழா வேற செய்து ஒரு ஒரு மோசடி, ஒரு மோசடி மிகவும் பயங்கரமான அநியாயம், ஒரு ஒழுக்க நீ ஒழுக்கமே இல்லாத விதங்கள் அவரை நடத்தி ஒரு மூர்க்கத்தனமான அநியாயம் அவருக்கு நடந்த போது அது எவ்வளோ கொடுமையாக இருந்துச்சு அவருக்கு நடந்தது. எந்த படம் அதை எடுத்து பிடிச்சி காட்ட முடியும், யோசிச்சு பாருங்களேன். அதெல்லாம் முடித்த பிறகு உடம்புல எவ்வளோ அடி அடிக்கணுமோ அடித்தாச்சு, தயாராகிற வரைக்கும் அடிச்சு, வார்லெல்லாம் அடித்து உடம்பு ஒரு ரத்த குளியல் அவர் கொடுத்த மாதிரி உடம்பெல்லாம் செதறி கிடக்குது, முகெல்லாம் குத்தி குத்தி எங்கெங்கெல்லாம் குத்தணுமோ குத்தியாச்சு, பல்லம் உடைச்சாச்சு, தலைமுடியிலெல்லாம் தலைமுடி முள்முடி போட்டு ரத்தெல்லாம் ஒழுகுது. அதுக்கப்புறம் அவர் நின்று பார்க்கும்போது ஐசாயா என்ன சொல்கிறாரு 53:14 சொன்னார், மனுஷ பார்வையை பார்க்கிலும் அவருடைய முக பார்வை, மனு புத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபம் இவ்வளோ அந்த கேடாய் அடைந்ததுனால் அவரை கண்டு அநேகர் பிரமிப்படைந்தார்கள். மனுஷ மூஞ்சி மாதிரியே தெரியல, அப்படி பண்ணிட்டாங்க அவர், எப்படி நடத்தினாங்க, அவர் ஒடுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருந்தார், மனுஷ மாதிரியே தெரியாத அளவுக்கு அவரை நடத்தினாங்க. ஆக அதனால தான் இந்த தீர்க்கதரிசி ரொம்ப கொடுமையான வார்த்தைகள், அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். இதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய அனுபவித்த பாடுகளுடைய தன்மை. இப்படிப்பட்ட அந்நியாயத்தை பாட கொடூரமாக அவர் எப்படி ஏற்றுக்கொண்டார் அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, அதிசயமா எல்லோரும் ஆச்சரியப்படுற விதத்தில் அதை எல்லாவற்றையும் அமைதலோடு ஏற்றுக்கொண்டார். அது ஒரு ஆட்டின் அடைமொழியின் மூலமாக பாருங்களேன் அதை எப்படி வலியுறுத்துறாருன்னு 7வது வசனத்தில் 3 தடவை ஒரு வசனத்தில் சொல்றது எப்படி சொல்றாரு பாருங்களேன், படிங்களா 7 வசனத்தை.
அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார்
ஆனாலும்
தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை,
அவர் வாயை திறக்கவில்லை. அப்புறம்
அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பதாக சத்தம் இடாதிருக்கின்ற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார்.
அவர் வாயை திறவாம இருந்தார், அவர் அமைதலா இருந்தார். ஒரு ஆடு, ஒரு ஆடு ஒரு சாந்தமோ ஒரு ரொம்ப விரும்பத்தக்க கவர்ச்சியான ஒரு ஆடு இல்லைங்களா, பிள்ளைகளுக்கெல்லாம் ஆடுனா பிடிக்கும் ரொம்ப, ஆடு கலராக ஒயிட்டும் அது ரொம்ப கலர்ஃபுல்லாக, அதுவும் அதை பார்க்கும்போதே ஒரு கவர்ச்சியாக சுத்தமும் குற்றமற்றதும் ஒரு அப்பாவியான ஒரு முகம், ஒரு ஆட்டு முகம் பார்த்துருக்குறீங்களா, ஒரு ஆட்டு முகத்து திருட்டு முகம்லாம் பார்க்க முடியாது, திருட்டு மொழியெல்லாம் பார்க்க முடியாது, ஒரு அப்பாவி அது, ஒன்றும் தெரியாத ஒரு அப்பாவி குற்றமற்ற கவர்ச்சியான ஒரு ஆட்டை கூட்டு போய் ஒரே வெட்டு வெட்டி அது உடம்பெல்லாம் ரத்தம் செதற அளவுக்கு செஞ்சோன்னா அது எவ்வளோ கொடுமை, என்ன ஒரு காட்சி. உங்களுக்கு ஒரு வேளை அனுபவம் இருக்கா தெரியல, ஆட்டை வெட்டுறதை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா. நாங்கள் ஒரு வாட்டி பழைய காலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்கள் வீட்டுக்கு 4 பில்டிங்க்கு அப்புறம் கறிக்கடை, எவ்வளோ ஈஸி பாருங்கள், அப்போ 4 பில்டிங்கில் கறிக்கடை, அங்க அந்த கறிக்கடைக்காரன் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவான், 10 ஆடு கிட்ட காலையில வெட்டுவான் 6 மணிக்கு. ஆனா அந்த வீட்டு பக்கத்துல யாருக்குமே சவுண்ட் கேட்காது. எங்கயா வெட்டின, எங்கதான் உள்ள வெட்டினேன்னுவான். நான் ஒரு வாட்டி எல்லாம் இருந்து பார்த்துருக்கிறேன், ஆடுகளா லைன்ல நிக்க வச்சு எடுத்துட்டு போய் ஒன்னொன்னா கழுத்து வெட்டுவான், ஒரு சத்தம் இருக்காது. ஒரு கோழி வெட்டினா கூட அது பபான் ரொம்ப சவுண்டு போவோம், துடிக்கும். இந்த ஆடு என்னன்னே தெரியாம லைன்ல போய் கழுத்து வெட்டிக்கிட்டு அப்படியே இருந்து செத்துரும், மௌனமா இருந்து செத்துரும். அது ஆட்டினுடைய ஒரு தன்மை. அதுக்கு இதை பயன்படுத்துறாரு பாருங்களேன், கழுத்தை ஒன்னா கழுத்து வெட்டுற மாதிரி. அது மாத்திரம் இல்ல, தன்னை மயிர் கத்திரிக்கிற உன்னுடைய முன்பதாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும். ஒரு ஆட்டுக்கு வந்து தன்னுடைய முடி, நம்ம முடியெல்லாம் மொட்டை அடிச்சுட்டு கூட நம்ம சந்தோஷமா இருக்கலாம், முடியெல்லாம் போச்சுட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட்டுக்கு உடம்பெல்லாம் முடி, அது ரொம்ப முக்கியம். அதனோட ஸ்கின்னுக்கும் சரி, அதனோட வெதருக்கும், அதுக்கெல்லாம் பெட்ஷீட்டில் நம்ம போத்திக்கிற கம்பளியெல்லாம் இல்லையே குளிர்காலத்தில், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த ஆட்டை பிடிச்சிட்டு போய் அதை உள்ளெல்லாம் எடுப்பாங்க, எடுத்து விற்பாங்க. அதை ஃபுல்லாக மக்கள் நடுவில் நிற்க வச்சு ஃபுல்லாக எடுக்கும்போது அதுக்கு வலிக்கத்தான் செய்யும். முடியெல்லாம் ஷேவ் பண்ணும்போது மொட்டை ஆக்கி அசிங்கமாக அதை நிற்க வைக்கும் போதும் ஒன்றும் செய்யாது, அப்படியே நிற்கும். மயிர் கத்திரிக்கிற வாய் மூடிக்கிட்டு நிற்கிற மாதிரி. இந்த காட்சி பார்த்தீங்கன்னா ஒரு மிகுந்த பரிதாகம், மிகுந்த நம்ம உணர்ச்சி படுற அளவுக்கு ஒரு பிட்டி, ஒரு பேத்தோ சொல்லுவாங்க. அமைதலாக வாயை கூட திறக்காம, வாயில்லாத மிருகம்னு இல்லைங்களா, வாயில்லாத மிருகத்துக்கு இப்படி செய்யறியே அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மிகவும் உணர்ச்சி நிறைந்த விதத்தில் அந்த ஆட்டு எப்படி நடந்துக்கிச்சோ அப்படித்தான்ப்பா இவ்வளோ பெரிய யெகோவா நடந்துக்கிட்டார். தனக்கு நடந்த பாடுகள், தனக்கு நடந்த மிருகத்தனம், முரட்டுத்தனம், அகோர அநியாயங்களை அவர் எப்படி ஏற்றுக்கிட்டாராம். ஒரு ஆடு எப்படி சங்கரிக்க கூட்டுப்படும் போது, கழுத்து வெட்ட கூட்டு போகும்போது எப்படி போச்சு, ஒரு அது மயிர் கத்திரிச்சு அதை மொட்டை அடிச்சு அதனோட கண்ணியத்தையும் தன்மானத்தையும் எல்லாத்தையும் உறிஞ்சுக்கிட்டு அசிங்கமா நிக்க வைக்கும் போது எப்படி நின்றுச்சு, அப்படித்தான்ப்பா அவர் நின்னார். இது தீர்க்க தரிசனம். 700 வருஷத்துக்கு முன்பதாக இப்படித்தான் அவர் இருப்பாருன்னு சொல்லப்பட்டது. புதிய ஏற்பாடுல எவ்வளவு துல்லியமாக இதை நிறைவேறினதை நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து தனக்கு நடந்த பாடுகளுக்கு மத்தியில எல்லாம் அவர் எப்படி நடந்துகிட்டாரு, 4 வாட்டி மீண்டுமாக சுவிசேஷம் நம்முடைய கவனத்தை அவருடைய அமைதலுக்கு ஈர்க்கிறத நாம் பார்க்கிறோம். பாருங்களேன் அந்த 4 இடத்த பார்ப்போம். மத்தேயு 26:62 பார்த்தீங்கன்னா, அவர் கைது செய்யப்பட்டு சனித்திரிய சங்கத்துக்கு முன்பதாக நிற்கிறார். எல்லா விதமான பொய்சாட்சிகள் அவர் மேல சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்ட உடனே அந்த பிரதான ஆசாரியர் 62 வசனத்துல என்ன சொல்றாரு, அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறது நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா, இவ்வளவு சொல்றாங்களே நீ ஒன்றும் பேச மாட்டியா. இயேசு என்ன பண்ணாரு, 63ல இயேசுவோ பேசாமல் இருந்தார். அந்த ஆடு வாயே துறக்கல, பேசாமல் இருந்தார். அதே மத்தேயு 27:12 ரோம், இது ரோம் அரசாங்கத்துக்கு முன்னாடி நிற்கிறாரு. நிற்கும் போது அவரு நல்லா குற்றம் சாட்டுறாங்க. குற்றம் சாட்டும் போது பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுத்தரும் ஒன்றும் சொல்லவில்லை. எவ்வளோ சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, இவர் ஒரு பேச்சுக்கான் அமைதலா நிற்கிறார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா, உனக்கு காது கேட்காதா, ஒருவேளை காது கேட்கிற ப்ராப்ளமா உனக்கு, இப்படி யாரும் இருக்க மாட்டாங்கப்பா. அவரோ 14வது வசனம், அவரோ ஒரு வார்த்தையும் மாறு உத்தரமாக சொல்லவில்லை. ஆதலால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். மீண்டுமாக லூக்கா 23:9 ஏரோதுக்கு முன்னாடி நிற்கிறாரு. அங்க எப்படி நின்னாரு, அங்கேயாவது பேசினாரா, அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். ஏரோது கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு அநேக காரியங்கள், அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. கடைசியாக வார்ல நல்லா போட்டு அடிச்சிட்டாங்க. தலைவர்கள்லாம் வந்து அப்பதான் சொல்றாங்க, இவர் தன்னுடைய தேவனுடைய குமாரன்னு கூப்பிட்டுக்கிட்டான் இவன். என்ன ஒண்ணு, பிலாத்துக்கு பயம் வந்துருச்சு. பயம் வந்து இப்பயாவது போய் ஏதாவது செய்ய போலான்னு சொல்லி அவர் யோவான் 19:9 வசனத்துல படிங்களா, 19:9
மறுபடியும் அரண்மனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி, நீ எங்கே இருந்து வந்தவன் என்றான். அதற்கு இயேசு, மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறதில்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான்.
இயேசு ஒண்ணுமே சொல்லாம, மாறுத்தரம் சொல்லாம அவர் ஏன் அமைதலா இருந்தாருன்னு உங்களுக்கு இப்ப தெரியுதா? 700 முன்பதாக தீர்க்க தரிசனம் சொல்லிச்சு, அவருக்கு வருகிற இந்த கடன கொடூரமான பயங்கரமான மிருகத்தனமான தான் நொறுக்கப்பட்டும் நெருக்கப்பட்டும் இருக்கிற அந்த ட்ரீட்மெண்ட்டை அவர் எப்படி அனுபவிப்பாரா? ஒரு ஆட்டை போல வாயை கூட திறக்காம அதையெல்லாம் அனுபவிப்பார் என்பதை நிறைவேற்றி கொண்டிருக்கிற தேவன். யூத தலைவர்களும் பிலாத்தும் ஏரோதம் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இப்படி யாரும் இருக்க மாட்டாங்களே. பிலாத்துடைய அவருடைய சபையில எப்பப்பாரு பிலாத்து தான் ஐயோ சும்மா இருக்கான்னு சொல்லி அடக்கணும், வான் பண்ணணும், கத்திக்கிட்டே இருப்பானுங்க. தன்னுடைய தன்னை குற்றப்படுத்த அவங்களை குற்றப்படுத்தி, இல்லை நான் இப்படி செய்யலை அப்படின்னு சொல்றதும், தங்களை குற்றப்படுத்துகிறவங்களை சபிக்கிறதும் சத்தம் போடுறதும் இறக்கத்துக்காக கெஞ்சுகிற ஆட்களை தான் பார்த்துருக்கிறாரு பிலாத்து. ஆனா இவருடைய அமைதலை பார்த்து ஆச்சரியப்படுறார், ஆச்சரியப்படுறார். இப்படி யாருமே இருக்க மாட்டாங்களே, பிலாத்து தன் வாழ்க்கையிலே இப்படி பார்த்ததில்லையே. தீர்க்க தரிசனம் அவருடைய அமைதலை பத்தி 100 முன்பதாக தீர்க்க தரிசனமா சொல்லுகிறது. சுவிசேஷம் அவருடைய அமைதலை மீண்டும் மீண்டுமாக நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வருது. இப்படி வேதம் அதை வலியுறுத்தினா அதுல ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கணும் இல்லையா? யோசிச்சு பாருங்களேன், என்ன, ஏன் அவர் அமைதலா இருந்தார்? அந்த கேள்வியை நம்ம இன்னைக்கு கேட்க வேணாமா? அவருடைய பந்திக்கு நாம் வரப்போறோம். நம்முடைய பாடுகளை சுமந்து கொண்டு அவர் அமைதலா இருந்தார். ஏன் அவர் அமைதலா இருந்தார்? 3 நான் உங்களுக்கு சொல்லலாம் நினைச்சிருக்கிறேன். சின்ன காரியங்கள்ல இருந்து மலை ஏறுற மாதிரி பெரிய காரியங்களை பார்ப்போம். முதல்ல சின்ன காரியத்தை பார்ப்போம், சின்ன காரணம் ஏன் அவர் அமைதலா இருந்தார். முதலாவதாக நமக்கு ஒரு உதாரணத்தை வைத்து போவதற்காக அவர் அமைதலா இருந்தார். ஒரு உதாரணம், இந்த உலகத்தில் அந்நியாயமாக பாடுபட்டது இயேசு மாத்திரம் இல்லை, எத்தனையோ பேர் பாடுபட்டிருக்கிறாங்க. அதுவும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற மக்கள், பாவிகள் நிறைந்த உலகத்தில் காயின் ஆபேல் காலத்திலேருந்து பாடு அனுபவிக்கிறது தான் வேலை. பாவிகள் இருக்கிற உலகத்தில் நாம் அந்நியாயமாக பாடு அனுபவிக்கத்தான் செய்வோம். கடவுளுக்காக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, கடவுளுடைய வார்த்தையின்படி சுவிசேஷத்தின்படி வாழ்வீங்கன்னா, நிச்சயமாக உங்களுக்கு அந்நியாயமாக பாடு வரும். அது வேதம் திருப்பி திருப்பி நமக்கு சொல்லுகிறது. ஒரு ப்ரொஃபஸர் இருப்பார், அவர்கிட்ட போய் சொல்றதே வேஸ்ட். எதுமா எது சொன்னாலும் அவர் என்ன சொல்லுவார்னா, லைஃப் இஸ் நாட் ஃபேர். உங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு ஆயிடும். எது சொன்னாலும் லைஃப் ஃபேர் இல்லைப்பா, இப்படி தான் இருக்கும் வாழ்க்கை. எது சொன்னாலும் எந்த கம்ப்ளைண்ட் பண்ணாலும் லைஃப் இஸ் நாட் ஃபேர், என்ன இருக்குதோ போ அப்படின்வார். உண்மைத்தான், அது தவிர்க்கவே முடியாது. நமக்கு அநியாயத்தை நடக்கிறது இந்த உலகத்தில், பாவிகள் நிறைஞ்ச உலகத்தில் நம்மளை பற்றி தப்பாக தான் பேசுவாங்க, நம்மளை பற்றி அந்நியாயமாக தான் பேசுவாங்க, நம்மளுக்கு அந்நியாயத்தான் செய்ய பார்ப்பாங்க. அதை தவிர்க்கவே முடியாது. ஆனால் அந்த அந்நியாயத்தை நாம் கொடுக்கிற, அந்த அந்நியாயத்துக்கு நாம் திருப்பி கொடுக்கிற பதில் மூலமாக அந்த அந்நியாயத்தை நம்முடைய பரிசுத்தமாக்குதலுக்கும் சுவிசேஷ சாட்சியாக நம்மளால் மாற்றிக்க முடியும். பாருங்களேன், அது தவிர்க்க முடியாது. இப்படி தான் செய்வாங்க மக்கள், பாவிகள் இருக்கிற உலகத்தில் இப்படித்தான் நமக்கு அநியாயம் நடக்கும். ஆனால் அதை நம்முடைய நன்மைக்காகவும் பரிசுத்தமாக்குதலுக்கும் எப்படி பயன்படுத்திக்க முடியும்? இயேசுடைய உதாரணத்தை பாருங்க. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அநியாயத்தை அனுபவித்த அவர் அதுக்கு எப்படி பதில் கொடுத்தாரு? அந்த பதில் மூலமாக நம்மளுக்கு ஒரு மாதிரியும் வைத்து போயிருக்கிறார். இயேசுடைய பொறுமையை பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த பாடுகளை கண்ணால் பார்த்த ஒரு சாட்சி பேதுரு. கெச்சமனல் அவர் எப்படி பிடிச்சிட்டு போனாங்கன்னு பார்த்தார். அவனால் தாங்க முடியாமல் தான் கத்தி எடுத்துகிட்டு போனார். அதுக்கப்புறம் அந்த ஆசாரியனுடைய அந்த வெளியே இருந்தார் இல்லைங்களா, சனித்திரிய சங்கம் முன்னாடி வெளியே இருந்து உள்ளே நடந்ததெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பேதுரு. அதுக்கப்புறம் பல வருஷங்களுக்கு அப்புறம் பாடுபடுகிற கிறிஸ்தவர்களுக்கு அவர் ஒரு நிருபத்தை எழுதும் போது, 1 பேதுருவில் இயேசு கிறிஸ்துவுடைய அமைதல் மூலமா புதிய ஏற்பாடுல ஒரு பெரிய பாடத்தை அவர் எடுக்கிறார். அவர் அமைதல் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. என்ன பாருங்களேன், எவ்வளவு பெரிய பாடம். 1 பேதுரு 2:18 பாடுபடுகிற அடிமைகளுக்கு அவர் எழுதுறாரு. அவங்களும் அந்த காலத்துல அடிமைகள்லாம் நம்மளால யோசிக்க கூட முடியாது, ரொம்ப மோசமா நடத்தப்படுவாங்க அவங்களுக்கு. இன்னும் கிறிஸ்தவர்கள் அடிமைலாம் இன்னும் மோசம். அவங்களுக்கு இவர் என்ன சொல்றாரு பாருங்களா, 18வது வசனத்துல இருந்து,
வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள்.
முரட்டு குணமுள்ள அநியாயம் உங்களுக்கு செய்யறாங்க, நான் எப்படிங்க சும்மா இருக்குது? எங்க வேலையில எனக்கு அநியாயம் செய்யறாங்க, இங்க இவங்க கூட வேலையே செய்ய முடியாது போல இருக்குது, நான் எப்படிங்க இங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது? முரட்டு குணமா இருக்கிறாங்களே, நான் எப்படிங்க இருக்கிறது? இதெல்லாம் சரி வராதுன்னு நினைச்சிங்கன்னா ஆண்டவர் வாழ்க்கையில் அனுப்புற பரிசுத்தமாக்குதலின் சந்தர்ப்பம் உன்னால பார்க்க முடியுதா? ஏன் 19வது வசனம், ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சியா நீ? ஆண்டவர் மேல நான் நெருங்கி போகணும்ன்ற மனசாட்சியா உனக்கு? அப்படிப்பட்ட மனசாட்சியா இருக்கிற நீ அந்நியாயமா உனக்கு பாடு அனுபவிக்கும் போது, ஆண்டவரே எனக்கு இப்படி நடக்குதேன்னு சொல்லி அந்த மனசாட்சியின் நிமித்தமாக அந்த அந்நியாயத்தை நான் சகிச்சுக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி நீ சகிச்சுக்கும் போது அது தேவனுடைய பார்வையில ரொம்ப பிரீதியாக, தேவன் மெச்சித்துக்கிற ஒரு குணமாக, உன்னை முதிர்ச்சி அடைகிற ஒரு காரியமாக இருக்கிறதா? பாருங்க, ஏன் அது எப்படிங்க செய்ய முடியும்? இதெல்லாம் நடக்கிற வேலையா? நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? தப்பு செய்யற அடி வாங்குற, அதுல என்ன பெரிய விஷயம்? அடி வாங்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பதாக பிரீதியாய் இருக்கும். நல்லது செஞ்சு நீ ஒரு தப்பும் செய்யாம உனக்கு துன்பம் வந்துச்சுன்னா அதை நீ ஆண்டவருடைய மனசாட்சியின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் சாட்சியா இருக்கணுமே சகிச்சுனா அது ஆண்டவருடைய பார்வையில ரொம்ப பிரியமா இருக்குமா? எப்படிங்க இது செய்யறது? இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். இது நீ எதுக்கோ அழைக்கப்பட்டேன்னு நினைச்சுக்கிட்டு வாழ்றியா? இந்த உலகத்துல காஸ்பலுக்கு சாட்சியா உன்னை வச்சிருக்கிற, இதுக்காகத்தான் உன்னை அழைச்சிருக்கிற, அது தெரியாம நீ இஷ்டத்துக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிற. அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிசவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். என்ன மாதிரி வைத்து போனார்? அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயம் பொறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். தனக்கு நடந்த அந்நியாயம், மக்கள்னால நடந்த அந்நியாயத்தை அவரா பழி வாங்காம, அவரா பயம் கொடுத்தாம, மிரட்டாம, திருப்பி கொடுக்காம, நியாயமா திருப்பி கொடுக்கிற பராமரிப்பின் தேவன் இருக்கிறாரேன்னு சொல்லி அவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து இதை பொறுமையோடு சகிச்சுக்கிட்டார், சகிச்சுக்கிட்டார். அந்த மாதிரிய உங்களுக்கும் வைத்து போயிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, இதான் கிறிஸ்து வைத்த மாதிரி. நீங்க அந்நியாயமா நடக்கப்படும் போது அவர் திருப்பி கொடுக்காம, திருப்பி வையாம அமைதலா இருந்தார். கிறிஸ்து உங்களுக்கு வைத்து போன மாதிரி திடீர்னு இயேசுவுடைய அமைதல் நமக்கு எவ்வளவு பிராக்டிக்கலா மாறி போகுது பாருங்களேன் நம்ம வாழ்க்கையில. நாளைக்கு நீங்க மண்டே வேலைக்கு போகும்போது, வெளியில போகும்போது, ஏன் நம்ம பாவ உலகத்துல வாழ்றதுனால நாளைக்கே தேவையில்லை, இன்னைக்கே இந்த இடத்த விட்டு நீங்க வெளியே போகும்போது, வழியில வீட்டுக்கு போகும்போது, பைக்லயோ கார்லயோ போகும்போது ஏதாவது அந்நியாயமா வரலாம். நீங்க என்ன பண்ண போறீங்க? யோசிச்சு பாருங்களேன், என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? நல்லா தெரியும் அந்நியாயமா வர்றது இல்லை. நியாயமா வந்தாவே உங்களுக்கு ஒன்று உங்களுக்கு கொடுத்தா போதும், 10 திருப்பி கொடுத்துருவோம். திருப்பி கொடுக்கணுங்க, சும்மாலாம் இருக்க முடியாது நம்மனாலெல்லாம். எனக்கு ஒன்று செஞ்சாங்கன்னா போதும், 10 நான் திருப்பி கொடுப்பேன். நான் யார், என் ஃபேமிலி என்ன 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 உப்பு போட்டு தான் நம்ம சாப்பிட்றோம், காரணம் உப்பெல்லாம் இருக்கு இல்லையா, சொர்ணம் இருக்கிற மனுஷன் திருப்பி கொடுக்கணும். அப்படித்தான் நம்ம வாழ்றோம் பாருங்களேன். அதுவா சுவிசேஷ சாட்சி, இதுவா இயேசு வைத்து போன முன்மாதிரி? ஒரு மாற்றத்திற்கு இப்ப ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளவு அவங்க பேசினாலும் நான் பேசாம இருப்பேன், நான் பேசாம இருப்பேன், பழி வாங்க மாட்டேன், என் கோபத்தை ஷார்ட் டெம்பர் ஆகி கோபத்தை இழக்க மாட்டேன், டெம்பர் ஆக மாட்டேன், கண்ட்ரோல் பண்ணிக்குவேன். ஒரு நாள் அப்படி இருந்தீங்கன்னா ஒலிம்பிக்ல உங்களுக்கு மெடல் வாங்கி கொடுக்கலாம், ஒலிம்பிக்ல மெடல் வாங்கி கொடுக்கலாம். ஏன் அப்படி செஞ்சாதான் தெரியும், உலகத்திலேயே முடியாத ஒரு காரியம் அது. உள்ளுக்குள்ள சுனாமி மாதிரி பொங்கி வெளியில வார்த்தை வரலனாலும் முகத்துல கோபங்களும் கண்ணெல்லாம் ரெட்டாவிறதும் மூச்சுக்குள்ளேயே திட்டிக்கிறதும் மனசுலயே திட்டிக்கிறதும் எவ்வளோ வருது நமக்கு, நமக்கு வருது பாருங்களேன். ஆனா இங்க என்ன சொல்றாரு ஆண்டவர், அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயம் பொறுத்தாமலும் நியாயமாய் தன்னை விசாரித்தவருக்கே தம்மை ஒப்பு கொடுத்தார். அவர் வாயை திறக்கல. கிறிஸ்துவுடைய உதாரணம் நமக்கு வைத்து போனார். அந்நியாயமா அவரை நடத்தும் போது அவர் வாயை மூடிக்கிட்டு இருந்தாரு. ட்ரை பண்ணி பாருங்க, இது உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற சேலஞ்ச். கிறிஸ்தவர்களாக சுவிசேஷத்துக்கு சாட்சியா நம்ம இதற்காகவே நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, இப்படி வாழ்றதுக்கு தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. உலகத்துல எல்லாம் வரக்கூடிய முக்காவாசி படம் என்ன படம், ரிவெஞ்ச். அதான் அப்படி இப்படி ரிவெஞ்ச் இல்ல, நீ என் பிள்ளைய சாவடிச்சுன்னா உன்னுடைய 10 பிள்ளைய நான் சாவடிப்பிதான் உலகமே. அதுதான் உலகத்துக்கு தெரியும். ஆனா அந்நியாயமா எனக்கு செய்யும் போது அதை அந்நிய பொறுமையோடு சகிச்சுக்கிற தெய்வீக குணம் உலகம் பார்க்கலையே. வெறுப்பு நிறைஞ்ச உலகத்துல வாழ்ற நாம் இயேசுக்கு சாட்சியா நாம் எப்படி இருக்க முடியும், அவருடைய அடிசவடுகளை பின்பற்றும் போது தானே. அந்நியாயமா நமக்கு நடக்கும் போது பொறுமையோடு அதை சகிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா ஜான் பிரையன் அப்படின்ற 19th செஞ்சுரி ஒரு பிரசங்கி சொல்றாரு, முறுமுறுக்காம மகிழ்ச்சியோடு தனக்கு நடக்கிற தீமையை சகிக்கிற குணம் உண்மையான தெய்வீக கிறிஸ்தவத்துக்கு மிகப்பெரிய அடையாளம். உண்மையான கிறிஸ்தவர்களா நீங்க, உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக உண்மையா தனக்கு நடக்கிற அந்நியாயத்தை மகிழ்ச்சியோடு முறுமுறுக்காம சகிக்கிறது இருக்கே, உண்மையான தெய்வீக கிறிஸ்தவத்துக்கு மிகப்பெரிய அடையாளம். அந்த அடையாளம் நம்ம கிட்ட இருக்கா? ஆகவே ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி, நான் சுத்த மனசாட்சியை கரப்படுத்திக்க கூடாது. இந்த உலகத்துல அதை இழக்கலாம் இதை இழக்கலாம், நம்மளை பத்தி நான் பேசிட்டு போலாம், என் மனசாட்சியை நான் கரப்படுத்திக்காம தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி வேணும். இன்னைக்கு காலில் வரோம் நம்ம. எத்தனை பேருக்கு மனசாட்சி சுத்தமா ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் ஆண்டவருடைய மகிழ்ச்சியும் பார்த்து நான் ஆண்டவர் என் மேல மகிழ்ந்திருக்கிறான்ற மனசாட்சி உங்களுக்கு இருக்கா? ஏன் ஒண்ணுக்கு 10 கொடுத்துட்டு உலகத்துல வர்றதுனால தான், நீங்க மனசாட்சி கரப்படுத்திக்கிட்டு ரத்த விலாரா வர்றதுனால தான், ஆண்டவருக்காக நான் சகிப்பேன், ஆண்டவருடைய மனசாட்சி தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி எனக்கு வேணும்னு ஆண்டவருடைய மகிழ்ச்சி ஆண்டவருடைய பிரியத்தோட மனசாட்சி. இந்த உலகத்திலேயே எதுவுமே அதை விட சந்தோஷம் கொடுக்காதுங்க. ஒருத்தர் அடிச்சானா 4 அடிக்கிறது மாம்சத்துக்கு தான் ஒரு சந்தோஷம், ஆனா மனசாட்சி தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி வேணும்னா இப்படி இயேசுவுடைய மடிசவடுகளை பின்பற்றுங்க. அது நெருங்கி நெருங்கி ஆண்டவர்கிட்ட நம்மளை நெருங்கி கொண்டு தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சிக்காக ஒருவர் அந்நியாயமாய் பாடுபடும் போது உபத்திரவங்களை பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுடைய பார்வையில் பிரியமாயிருக்கும். இயேசு முதலாவது நமக்கு ஒரு உதாரணத்தை வைத்து போனார். இந்த சேலஞ்ச் நம்ம எல்லாருக்கும் கிளியரா இருக்கு. அந்நியாயமாய் நம்ம நடத்தப்படும் போது நம்ம வாய ஆவியானவரே ஒரு பிளாஸ்டர் போட்டு ஒட்டிருங்க, ஒரு பிளாஸ்டர் போட்டு ஒட்டிருங்க, திறக்கக்கூடாது. பெரிய சாட்சி அவருடைய முன்மாதிரி. இரண்டாவது, அவர் ஏன் அமைதலா இருந்தார்னா, நமக்காக பலியாக மிகுந்த பாடுபட்டு மரிப்பது அவர் தானாக முன்வந்து விருப்பத்தோடு செய்த நிரூபிப்பதற்காக. இயேசு நமக்காக அத்தனை பாடுகளையே எந்த கட்டாயத்தினால வந்து ஏற்றுக்கொள்ளல, தான் என்ன அனுபவிப்ப போறோன்னு நன்றாக தெரிந்து சுயமா முன்வந்து தானாக அவர் அதை வந்து அனுபவிக்கிறார் சாகிறார் என்றதை நிரூபிக்கிறதுக்கு அவர் அமைதலாயிருந்தார். ஏங்க ஒரு நீதி சபையில் ஒரு குற்றவாளியை பேசுகிற உரிமை எல்லாருக்கும் ஏன் கொடுக்கப்படுகிறது? அவன் மௌனமாக இருக்கக்கூடாது. என்ன குற்றம் செஞ்சிருந்தாலும் ஒவ்வொரு நீதி சபையிலையும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு குற்றவாளிக்கு பேசுகிற உரிமை இருக்கிறது. ஏன்? அந்த குற்றவாளி தான் செஞ்ச குற்றத்தை எந்த சூழ்நிலையில் செஞ்சான்னு விளக்கலாம், அதனால் அவன் தண்டனை குறையலாம். அந்த குற்றவாளி ஒருவேளை அந்த குற்றத்தை மறுக்கலாம், அதனால் அந்த தீர்ப்பே மாறலாம், அவன் குற்றத்தை செய்யலாம், அதனால் அவன் பேசட்டும். பேசுகிற உரிமை ஒவ்வொரு நீதி சபையிலையும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது எந்த குற்றவாளியும் தன்னுடைய குற்றத்தை வந்து ஒரு லாயர் வந்து ரெண்டு கொலை செஞ்சுருக்கிறப்பான்னு, இல்லை லாயர் நீ ரெண்டு தான் சொல்கிற, நான் 15 கொலை செஞ்சுருக்கிறேன்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டானுங்க. தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்றது எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. குற்றவாளி தன்னை தற்காப்பான். அதனால்தான் பிதலாத்துக்கு அவருக்கு புரியல, தலகால் புரியல. அவருக்கு உங்களுக்கு தெரியும், இவர் வந்து அநியாயமாக பிடிச்சி கூப்பிட்டு வந்திருக்காங்க, பொறாமைனால இவரை கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு பிலாத்துக்கு நல்லா தெரியும். இது ரொம்ப அநியாயம்னு தெரியும். அதனால இயேசு கிட்ட கெஞ்சுறாரு, அவர் எப்படியாவது விடுதலை பண்ணலான்னு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்பா எனக்கு ஏதாவது உன் வாயிலிருந்து ஒன்று கொடு, ஒரு வார்த்தை சொல்லு, உன்னை விட்டுறேன். ஏன்னா உன்னை சிலுவையில் அறையறதுக்கும் விடுதலை செய்யறதுக்கும் அதிகாரம் என்கிட்ட இருக்கு. பேசியா, பேர் ஒரு வார்த்தை சொல்லியான்னு கெஞ்சுக்கிட்டு இருந்தார். இயேசுவோ ஒரு வார்த்தை கொடுக்கலையே பிலாத்துக்கு. ஏன் ஏன் பிலாத்து எவ்வளோ கெஞ்சி பார்த்தோம், ஏன் கொடுக்கல? அவர் மேலே வந்த குற்றச்சாட்டுகள்லாம் முட்டாள்தனம்னு எல்லாருக்கும் தெரியும். லஞ்சம் கொடுத்து கூட்டு வந்திருக்காங்க ட்ரெயின் பண்ணி, கேவலமாக ஒருத்தர் சொல்கிற கதையை இன்னொருத்தர் மாற்றி சொல்கிறான், முட்டாள்தனமான எதுவுமே நிற்காது கோர்ட்டில். இவர் ஈஸியாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா தப்பிச்சிருக்கலாம். அந்த நேரத்தில் ஏன் மௌனமாக இருக்கிறாரு? ஏன் மௌனமாக இருந்தார்? ஏன் மௌனமாக இருந்தார்னா, உங்கள் மேலேயோ என் மேலேயோ வைத்திருக்கிற அந்த நித்திய அன்பு, அவரை வந்து நமக்காக படுகிற பாடை வந்து ஒரு கட்டாயத்தினால இல்லை, மனப்பூர்வமாக தானா முன்வந்து செய்கிறேன்றத நிரூபிப்பதற்காக அவர் மௌனமாக இருந்தார். அவர் மௌனமாக இருந்தார். தாளமான விதத்தில் அவர் விருப்பத்தோடு சிலுவைக்கு போகிற, நான் விருப்பத்தோடு தெரிஞ்சுக்கிட்டு தான் சிலுவைக்கு போகிறேன், ஏன்னா இப்படி அவர் போனா தான் நம்மளை காப்பாற்ற முடியும். இப்படி போனா தான், ஏன்னா பாவம்னா பாவத்தினுடைய மைய கருவை என்ன தெரியுமா? பாவம்னா என்ன? பாவம்னா வேணும் என்று, வேணும்னு வில்ஃபுல்லா ஆண்டவருடைய ஆண்டவருக்கு விரோதமா செய்யறது தான் பாவம், இல்லைங்களா? வேணும்னு சுயமா நான் என்ன செய்யறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவருக்கு விரோதமா செய்யறது தான் பாவம். ரிபெல்லியன்ற ஒரு வார்த்தை இருக்கு இங்கிலீஷ்ல, ஆண்டவர் எதிர்த்து, இது ஆண்டவருடைய சித்தம், அதை எதிர், இது ஆண்டவருடைய சித்தத்தை நான் செய்ய மாட்டேன், அதுக்கு விரோதமாக எனக்கு தெரிஞ்சும் வேணும்னு நான் ஆண்டவருடைய சித்தத்தை மீறி எதிர்த்து செய்வேன். அப்படிப்பட்ட வேண்டும் என்று தன்னிச்சையோடு செய்கிற பாவம் எப்பேற்பட்ட பலியினால பரிகாரம் ஆகும் யோசிச்சு பாருங்களேன். மிருக பலினால பரிகாரம் செய்ய முடியுமா? ஏன்னா மிருக பலிகள்லாம் அந்த மிருகத்துக்கு பலியை கொடுக்கும் போது அது என்ன செய்யறோன்னே தெரியாது, அது வேணும்னு வருதா? அது ஆடுக்கு தலையை வெட்ட போறோன்னு தெரிஞ்சா அது வரவே வராது. தெரியாம உணர்வில்லாம அறியாமையில மௌன ஒரு ஆடே அமைதலா வருது. ஆனா அந்த ஆட்டினுடைய அமைதல் ஒரு புகழத்தக்க அமைதல் இல்லை. ஏன்? அதுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னே தெரியாது, அதனால அமைதலா வருது. அது ஒன்றும் பெருசு இல்லை. வேணும்னு தன்னிச்சையோடு செய்கிற பாவத்துக்கு பரிகாரம் எப்படி ஏற்பட முடியும் தெரியுமா? வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் எனக்கு நடக்க போது, இதுதான் எனக்கு வரப்போற தண்டனைன்னு தெரிஞ்சு பலியார பலியின் மூலமாகத்தான் பரிகாரம் வர முடியும். புரியுதுங்களா? நாம் செய்த பாவத்தினுடைய தன்மைக்கு ஏற்ற விதத்துல பலி வந்தாதான், வேண்டும் என்று தன்னிச்சையோடு உணர்வு பூர்வமாக ஒரு பலி. எப்பேற்பட்ட பலி? அந்த பலிக்கு ரெண்டு இருக்கணும். ஒன்று, தான் என்ன அனுபவிக்க போகிறோம், எவ்வளோ வேதனை வரப்போகுதுன்னு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அந்த பலிக்கு. அதனால தான் இயேசு கிறிஸ்து தான் போவதற்கு முன்பதாகவே கெத்செமனேயில் ஆண்டவர் என்ன பண்ணார், தான் படப்போகிற ஒவ்வொரு வேதனையும் உணர்வு பூர்வமாக அனுபவிக்கும்படிக்கு ஒரு முன்றுசியை கொடுத்த, அந்த முன்றுசி தான் அவருக்கு ரத்த வேர்வு வந்துச்சு. அந்த கெத்செமனேலியே அவர் தெரிஞ்சுக்கிட்டார் என்னென்ன நடக்கும்னு. அவர் நூற்று கணக்கான வழி இருந்துச்சு, அங்கேருந்தே தப்பிச்சு போயிருக்கலாம். அவர் அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சிச்சு அவருக்கு என்ன நடக்கும். ஏன் முன்னாடியே அவர் திருப்பி திருப்பி சொல்லலையா தெளிவாக, நான் எருசலேம் போவேன், என்னை பிடிப்பாங்க, என்னை வாரில் அடிப்பாங்க, என் முகத்தில் துப்புவான், எல்லாம் தெளிவாக அவருக்கு தெரிஞ்சிச்சு. எல்லாம் தெரிஞ்சும் சுய இச்சையோடு விருப்பத்தோடு தானா முன்வந்து தன்னை பலியாக கொடுத்தார். அப்படி ஒரு பலி தான் தானா வேணும்னு சுய இச்சையோடு தன்னிச்சையோடு செய்த பாவங்களுக்கு பரிகாரத்தை ஏற்படுத்த முடியும். ஆயிரக்கணக்கான பல ஏற்பாடு மிருகங்கள் ஒருபோதும் அந்த பாவ நிவர்த்தியை செய்ய முடியாது, ஏன்னா அது உணர்வில்லாத கொடுக்கப்பட்ட பலிகள். அந்த மிருகங்கள் பலிகள் அறியாமையில் கொடுக்கப்பட்ட பலிகள், அது பாவ நிவர்த்தியை செய்ய முடியாதே. கடவுள் காண்டி ஒரு விருப்பம் இல்லாத ஒரு பலியை பிடிச்சிக்கிட்டு, விருப்பம் இல்லாத ஒரு மனுஷனை பிடிச்சிக்கிட்டு, அவரை பிடிச்சி ஆணியில் அடித்து அவர் கதறிக்கிட்டு, ஐயோ நான் என்ன இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே, இதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னை விடுங்கன்னு சொல்லி கதறிக்கிட்டு இருந்த அப்படி ஒரு பலி ஒருபோதும் தன்னிச்சையாக செய்த பாவ நிவர்த்தியை செய்ய முடியாதே. அதனால் அவர் விருப்பத்தோடு முழு விருப்பத்தோடு சம்பந்தத்தோடையே ஒரு விதத்தில் மகிழ்ச்சியோடு கூட இது செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவுடைய உன்னத பலி பாருங்களேன், நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தனக்கு என்ன நடக்கும்னு கெச்சமில்ல, நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு தான், ஏன்னா பாவத்தினுடைய கரு வேணுமென்று தன்னிச்சையோடு செய்த பாவங்களுக்கு, வேணுமென்று தன்னிச்சையோடு செய்கிற கிருபாதார பலி தான் அதுக்கு நிவர்த்தியை செய்ய முடியும், நிவர்த்தியை செய்ய முடியும். ஆகவே இந்த பெரிய தாசன் சாக வரும்போது, அவ்வளோ பெரிய பாட வரும்போது, நான் சாக வரேன்னு சொல்றது மாத்திரம் இல்லைங்க, அவருக்கு இருந்த கஷ்டத்தை யோசிச்சு பாருங்க. சரிங்க, பல்ல கடிச்சுக்கிட்டு நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிறேன்னு இல்லை, என் மன விருப்பத்தோடு அதுக்கு விரோதமாக ஒரு எண்ணத்தையும் என் மனசு ஐயோ ஏன் வந்துட்டேன்னு கூட நினைக்கக்கூடாதுண்ணா, மன விருப்பத்தோடு ஒவ்வொன்றும் நான் அனுபவிப்பேன், ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கேவலத்தையும் நான் அனுபவிப்பேன். அதனால தான் ஐசாய 50 வசனம் எப்படி சொல்லுது பாருங்கள, அவருடைய விருப்பத்தை எப்படி சொல்லுது,
என் செவியை திறந்தார்,
எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவனுக்கு என்னுடைய முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என்னுடைய தாடையையும், யோசிச்சு பாருங்களேன், தாடியெல்லாம் வச்சிருக்கவங்க தெரியும், தாடி வச்சிருந்தா கொஞ்சம் நான் தாடியை விட்டுட்டேன்னா என்ன தாடியை பிடுங்க வரும்போது எனக்கு எவ்வளோ வலிக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஆனால் அவர் அப்படி அது திரும்பலையாம், தாடை மயிரை பிடுங்கிறவனுக்கு என்னுடைய தாடையும் ஒப்பு கொடுத்தேன், பிச்சுக்கன் ஒப்பு கொடுத்தாராம், அவமானத்திற்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை, என்னை துப்புறாங்க முகத்தில், ஐயோ துப்புறாங்களே நான் திரும்பிக்கல, துப்புன்னு என் முகத்தை நான் கொடுத்தேன்னா, துப்புன்னு கொடுத்தேன்னா, சுய விருப்பத்தோடு தன்னிச்சையோடு இதுக்கெல்லாம் என்னை கொடுத்தன்ற. அதனால தான் அவர் நெருக்கப்படும் போது ஒடுக்கப்படும் போதுன்ற வேர்ப், அங்கே யூஸ் பண்ண வேர்ப் பார்த்தீங்கன்னா, அவங்களா ஏதோ செஞ்சிடல, அதை செய்யும்படிக்கு இவர் அலோ பண்ணதுன்னா பண்ணார், பாசிவ் வேர்ப்னுவாங்க. அப்படின்னா பாசிவ் வேர்ப் அலோ பண்ணால், அவர் நெருக்கப்பட ஒடுக்கப்படுறதுக்கு அவர் அலோ பண்ணாராம், என்னை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு அலோவ் பண்ணாராம், என் முகத்தில் துப்புங்கன்னு அலோவ் பண்ணாராம், என்னை ஒவ்வொரு அடியும் அடிக்கிறதுக்கு அவர் அலோவ் பண்ணாராம். செய்யுங்க, அதை செய்யும் போது அவர் முகத்தை மறைச்சிக்கலையா, உடம்ப மறைச்சிக்கலையா, முதுக்கு அடிக்கணும்னு வாரடி கொடுக்கும்போது நம்மளாம் ஐயோ அடிக்காதீங்கன்னு மறைக்க பார்ப்போம், ஐயோன்னு ஒளிய பார்ப்போம், அவர் ஒளியிலையா அடிங்கன்னு விட்டாராம். என்ன சொல்கிறது, தனக்கு விரோதமாக நடந்த அநியாயங்களுக்கு யெகோவாவுடைய தாசன் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அந்த தீமையெல்லாம் அனுபவிச்சார். அந்த ராத்திரியில் மிருகத்தனமாக அவரை வந்து வேட்டையாடி, அவரை பிடிச்சி சங்கிலியில் போட்டு இழுத்துட்டு போய், அவரை கொடுமை பண்ணி, சித்திரவதை பண்ணி, அவமானம் பண்ணி, கற்பனை பண்ணுறதுக்கு அப்பாற்பட்ட விதங்களில் அவருக்கு அநியாயங்களும் கொடுமைகளும் நடந்தது. அது எல்லாத்தையும் மௌனமாக விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்ட நாதரை பார்க்குறோம், அமைதலோடு. பிலிப்பியர் 2 போட்டிருக்க மாதிரி அவர் தன்னைத்தானே எந்த மட்டும் தாழ்த்தினார், மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை அவர் தாழ்த்தினார், அவர் பண்ணதுனால தான் அவங்க. அதனால தான் யோவான் 10:17 என்ன சொல்கிறாரு, ஒருவனும் என் உயிரை என்கிட்ட இருந்து எடுத்துக்கொள்றது இல்லை, என் ஜீவனை அது நானாக தானாக விருப்பத்தோடு என் ஆடுகளுக்காக கொடுக்குறேன். கொடுக்கிறார். அவர் எப்படி இங்க விருப்பத்தோடு கொடுத்தார் நமக்கு தெரியும். என்னங்க அடையாளம் விருப்பத்தோடு கொடுத்தாருன்னு, இதோ ஆட்டுக்குட்டியினுடைய அமைதல பாருங்க. ரெண்டாவது காரணம், ஏங்க அவர் அமைதலா இருந்தாரு, ஒரு வார்த்தை போதுமே, ஒரு வார்த்தையில துண்ட காணும் துணிய காணும்னு ஓட விட்டாரு எத்தனையோ பேர் வேட்டி. ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே, அவரு அவருடைய ஞானத்துல பேசியிருந்தா தப்பிச்சிருக்கலாமே, ஒரு வார்த்தையும் சொல்லாமையே வாய மூடிக்கிட்டு இருந்தாரு. அந்த அமைதல் மூலமாக நான் உங்களுக்காக கொடுத்த தியாக பலி விருப்பத்தோடு அமைதலோடு முழு முன்வந்து கொடுக்கிறேன்றத நிரூபிக்கிறாருங்க. அந்த அமைதல் எவ்வளோ மகிமையான அமைதல். கிறிஸ்துவுடைய பலியின் மகத்துவமே எங்க பார்க்கிறோம் தெரியுமா? ஒரு கசப்பான மாத்திரையை முழுங்கின மாதிரி அவர் முழுங்கிலங்க, விருப்பத்தோடு கொடுத்தாருங்க. இத்தனை கொடுமையை விருப்பத்தோடு அமைதலா ஏற்றுக்கொண்டாருங்க. இத்தனை அதுக்கு ஒரு முறுமுறுப்போ நிராகரிப்போ சாக்கு போக்கோ தற்காப்போ பேசல, நோ, விருப்பத்தோடு வேண்டும் என்று தன்னிச்சையோடு தானா முன்வந்து கொடுத்த பாவ நிவர்த்தி பாவ பரிகார பலி, நமக்கு பதிலாக கொடுக்கப்பட்ட பலி. அதனால தான் அது எவ்வளோ சுத்தமான உயர்ந்த பரிபூர்ணமான மாசற்ற பலினா, தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தேவனால் நியமிக்கப்பட்ட பலினா, பலேற்பாடினுடைய பலியினுடைய சிஸ்டம்னுடைய உச்ச கட்டமே. எல்லா பலேற்பாடு பலியும் இந்த பலியை நோக்கித்தான் இருந்துச்சு. அதனால தான் ஆயிரக்கணக்கான பலிகள் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த ஒரே பலி கொடுக்கும்போது தான் தேவன் அதை பிரியமாக ஏற்றுக்கொண்டு அந்த திரசிலையை ரெண்டாக கிழிச்சு, இன்னமே பலிகளே தேவையில்லை, போதும் போதும். எந்த அளவுக்கு கடவுளுக்கு பிரியப்படுத்தி இருக்கணும்னா எவ்வளோ விருப்பத்தோடு கொடுத்துருப்பாருங்க. அந்த விருப்பத்தையும் அந்த சுயமாக முன்வந்து கொடுத்ததையும் அந்த அமைதல் நமக்கு காட்டுது. அமைதல் நமக்கு காட்டுது. என்ன அதிசயம்! அந்த பலியை தான் நினைக்கும் வண்ணமாக நாம் இன்னைக்கு பந்தியில் வரோம். சாதாரண பலியா? காந்தி தாத்தா நம்ம நாட்டுக்காக பலியானார் அதை நினச்சி பார்க்குற பலியா? தெரியாமல் சுட்டுட்டாங்க அவரை. அவர் சுடுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா போயிருப்பார் அவரு? இவர் சுடுவாங்க, குத்துவாங்க, துப்புவாங்க, வாரில் அடிப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே சந்தோஷமாக போனாருங்க. உங்களையும் என்னையும் காப்பாற்றுறதுக்கு சாதாரணப்பட்ட பலியா? சோல்ஜர்ஸ் எல்லாம் சாவான்னு தெரிஞ்சானா யாராவது போவாங்களா? போர்க்களத்தில் யாராவது போவாங்களா? ஐயோ, தெரிஞ்சுக்கிட்டே போனாரு. என்ன உன்னத பலி! அந்த பலியை நினைக்கிறோமே இன்னைக்கு. யோசிச்சு பாருங்க, கிறிஸ்துவுடைய பலியினுடைய மதிப்பும் அவருடைய அன்பின் ஆழமும் அதனுடைய சுயமா கொடுக்கிற தன்மையில தான் பார்க்கிறோம். ஆகவே ஏங்க மௌனமா இருந்தார்? முதலாவது நமக்கு ஒரு உதாரணத்தை வைப்பதற்காக, ரெண்டாவது அவர் சுயமா நமக்கு கொடுத்த பலியை நிரூபிப்பதற்காக, மூன்றாவதாக அவர் குற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்காக. குற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்காக, குற்றவாளின்னு தன்னை ஏற்றுக்கொள்றார். ஏன்? ஒரு விதத்தில் கிறிஸ்து அந்நியாயமாக தான் நடத்தப்பட்டார் இல்லைங்களா? அந்நியாயமாக தான் நடத்தப்பட்டார். ஆனால் ஒரு உயர்ந்த விதத்தில் கடவுளுடைய சபையில் அவர் ரொம்ப நியாயமாக தான் நடத்தப்பட்டார். அவருக்கு நடந்ததெல்லாம் நியாயம். எப்படி நியாயம்? சுவிசேஷம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அவருக்கு மேலே சாட்டப்பட்ட குற்றங்கள் ரெண்டு. மத சபையில் அவருக்கு மேலே குற்றம் சாற்றப்பட்ட குற்றம் என்ன? தேவதூஷணம் சொன்னான். மத்தேயு 26:65 வசனம் பார்த்தீங்கன்னா, படிங்களா? 26:65
அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, இவன் தேவதூஷணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள், மரணத்திற்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள்.
இதனாலதான் குற்றம். முதலாவது மத சபையில அவர் மேல் சாட்டப்பட்ட குற்றம் தேவதூஷணம். அரசியல் சட்ட நீதி ரோமர் சபையில் அவர் மேல சாட்டப்பட்ட குற்றம் என்ன? லூக்கா 23:2. இவன் தன்னை கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜாவென்று ராயருக்கு வரி கொடுக்க வேண்டியதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்தி கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்டினார்கள். மத சபையில் தேவதூஷணம், ரோமர் சபையில் ராஜ துரோகம். ராஜ துரோகத்தை இவர் செஞ்சிருக்கிறார். ராயனுக்கு விரோதமா நான் தான் ராஜா. அவர் என்ன ராஜா? நான் தான் ராஜா, நீங்களா வரி கட்ட வேண்டியதில்லைன்னு சொல்லி சொன்னதை ராஜ துரோகத்தை பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் பொய் சாட்சி. நமக்கு தெரியும் இயேசு ஒருபோதும் செஞ்சதில்லை இது, இல்லைங்களா? தேவ தூஷணம் அவர் சொல்லலை. அவர் தேவன் தான், உண்மையாகவே தேவன் தான். ரெண்டாவது, ரோமுக்கு விரோதமாக அவர் சொன்னதே இல்லை. ஆனால் அவர் இதை ஏற்றுக்கொண்டார். ஏன் ஏற்றுக்கொண்டாருன்னா, ஆயிரக்கணக்க வருஷங்களுக்கு முன்பதாக மனித குலத்தை வீழ்த்த செய்த ரெண்டு பாவங்கள் என்ன? நம்ம எல்லாரும் ஆதாமின் மூலமாக வீழ்ந்திருக்கிறோன்றோம். முழு மனித குலத்தை வீழ்ச்சி அடைய வைத்த ரெண்டு பாவம், இன்னைக்கு நீங்களும் நாம் பாவத்தில் தவிக்கிறதுக்கு காரணம் ரெண்டு பிரதானமான பாவம். என்ன பாவம்? முதலாவது, மனிதன் வந்து பாவத்தில் வீழ்ந்ததுக்கு காரணமே பிசாசுடைய அந்த தேவ தூஷணத்தை நம்பி அதனால் செயல்பட்டதுனால தான். நீ தேவனை போல் இருப்பாய், தேவர்களை போல் இருப்பாய். மண்ணில் பண்ணப்பட்ட நீ மனுஷன், மனுஷனுக்கு என்ன ஆசை வந்துச்சு? எல்லையற்ற தேவனை போல் நான் இருக்க வேண்டும், அவருடைய மகிமை எனக்கு வேண்டும் என்பது மிஞ்சித்தானே போய் அந்த பழத்தை சாப்பிட்டான். அந்த தேவ தூஷணம் செஞ்சான். அதை செஞ்சது மாத்திரம் இல்லை, ரெண்டாவது கடவுள் தான் ஆதாமுக்கு ராஜாவாக, உலகத்துக்கே ராஜாவாக இருந்து அவர் ராஜ்யத்தில், அவர் ராஜ்யத்துக்கு அடங்கி இருக்கணும், அவர் கட்டளைக்கு அடங்கி இருக்கணும்னு ஆதாம படைத்தார். ஆனால் ஆதாம் அந்த தேவ தூஷணத்தை நம்பி தன்னுடைய படைத்த தேவன் தன்னுடைய ராஜாக்கு விரோதமாக ராஜ துரோகத்தை செய்தான். அவருடைய வார்த்தையை, கட்டளையை மீறி ராஜ துரோகத்தை செய்தான். செஞ்சு அந்த கனியை புசித்து சாப்பிட்டான். ஆகவே முதல் ஆதாம் நம்ம எல்லோரையும் பாவத்தில் வீழ்த்தின மூல பாவம் என்ன செஞ்சிச்சு? தேவ தூஷணமோ ராஜ துரோகமோ செய்ததுனால். அப்பவே அது வீழ்ந்து போன மனித குலத்துக்கு சொன்னார், ஸ்திரீ என் வித்து வந்து உங்களுக்கு பரிகாரம் செய்யும். இப்போ ரெண்டாவது ஆதாமாக வந்து நின்று அந்த முதல் ஆதாம் செய்த குற்றத்தை தன்மேல் சுமத்தப்படும் போது அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். குற்று தேவ தூஷணமோ, தேவனுடைய ஞானமான பராமரிப்பில் இந்த கரப்டான மத தலைவர்களும் இந்த ரோமர் அரசாங்கமோ இவங்க செலுத்தி குற்றத்தை சாட்டும்போது அது பொய்க்குற்றமாக இருந்தாலும் சரி, கடவுளுடைய பார்வையில், நீதியின் சபையில் முதல் ஆதாம் மேலே சாட்டப்பட்ட குற்றத்தை இவர் மேல் சாட்டுவது போல் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனால தான் அமைதலாக இருந்தார். பாருங்களேன், தேவ தூஷணத்துக்கும் ராஜ துரோகத்துக்கும் அவர் சாட்டப்படும் போது அந்த குற்றத்தை ஒப்புக்கொள்ளுகிற விதத்தில், அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ளுகிற விதத்தில், ஏன் முதல் ஆதாம் இதை செய்து விழுந்தானே, முதல் ஆதாமுடைய பிள்ளைகள்லாம் இதில் விழுந்து அழிஞ்சு நாசமானாங்களே அப்படி என்பதனால இந்த ரெண்டாவது ஆதாம் அந்த குற்றத்தை ஏற்றுக்கொண்டு அமைதலாக இருக்கிறார். பாருங்களேன், ஏன் இதுக்கு முன்னாடி தான் அந்த ஆறாவது வசனம் சொல்லுது இல்லையா, கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நம்முடைய மூல பாவத்தினுடைய அக்கிரமம் அவர் மேல் விழப்பண்ண வச்சுச்சு. அந்த மூல பாவத்துக்கு பரிகாரம் அவர் ஏற்படுத்தணும் இல்லையா, தேவ தூஷணத்துக்கும் ராஜ துரோகத்துக்கும். அதனால தான் அந்த தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்ட, குற்றத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அமைதலாக இருந்தார். நம்முடைய பிரதிநிதியாக ஜான் கால்வின் இதை ரொம்ப அருமையாக இங்கிலீஷில் சொல்கிறார், ஹேவிங் பிகம் ஆன்சரபிள் ஃபார் அ கில்ட் ஈ விஷ்ட் டு சப்மிட் சைலண்ட்லி டு த சென்டென்ஸ். நம்முடைய மூல பாவத்துக்கு பதில் கொடுக்கணும் அவர், அதுக்கு பரிகாரத்தை செலுத்தும்படிக்கு அவர் வந்திருக்கும் போது அந்தனுடைய மரண தீர்ப்புக்கு அவர் அமைதலாக அதை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டதுனால ஒரு வார்த்தையில் அவர் தப்பிச்சிருக்கலாம். ஆகவே மூணு காரியங்களை பார்க்கிறோம். ஏங்க இயேசு அமைதலாக இருந்தார்? நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போவதற்காக. ரெண்டாவது, தான் கொடுக்குற பலி நமக்காக சுயமாக விருப்பத்தோடு கொடுக்குறன்றது அவர் அமைதி நமக்கு காட்டுது, அமைதி நமக்கு காட்டுது. மூன்றாவதாக, அந்த குற்றத்தை அவர் ஏற்றுக்கொண்டதுனால, அவர் பேசலை நம்ம இடத்துல அவர் நிற்கிறதுனால, இன்னைக்கு பந்திக்கு நம்ம வரும்போது அவருடைய பாடுகளை நம்ம நினைக்கிறோம். இந்த நேரத்தில் விசேஷமாக அவருடைய அமைதலை நினைப்போமா, அமைதலை நினைப்போமா? ஒரு சின்ன அமைதல் கூட நம்மளால தாங்க முடியாத மக்கள். ஒரு சின்னதாக நமக்கு விரோதமாக யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா கண்ணே ரெட் ஆகிடுது, வாயில் அப்படியே என்னென்னவோ வருது, அது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். நமக்கே தன்மான உள்ள பாவி, சீர்கெட்ட பாவிங்களுக்கே நமக்கு இருந்துச்சுன்னா நித்திய கணம் பொருந்திய புகழப்பட வேண்டிய எத்தனை தன்மானமும் கனமுள்ள அவருக்கு எப்படி இங்கே இருந்திருக்கும்? முகத்தில் காரி துப்பும் போது, அவர் மேலே இல்லாததை பொல்லாததை குற்றத்தை செலுத்தும் போது என்னங்க அவருக்கெல்லாம் உணர்ச்சி இல்லாமல் அப்படியே இருந்தாருக்கு, ஜடம் மாதிரி இருந்தார்னு நினைக்காதீங்க. ஐயோ இருந்துச்சு, எவ்வளோ வேதனை. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் அவர் அமைதலாக இருந்தாரே, அவருடைய மகத்தான அமைதல். அந்த அமைதல் தான் நம்முடைய ரட்சிப்புங்க, அந்த அமைதல் தான் நம்முடைய மீட்புங்க. அவருக்காண்டி ஒரு வார்த்தை பேசியிருந்தா நம்ம நித்தியமாக நம்ம கதறிக்கிட்டு இருந்திருக்கணும் நரகத்தில். அவருடைய அமைதலினால நித்தியமாக பரலோகத்தில் நின்று தேவ பிள்ளைகளாக நின்று வாயத்திறந்து கடவுளை புகழ போகிறோமே, அவருடைய அமைதல் நமக்கு ரட்சிப்பை வாங்கி கொடுத்துச்சே, அதை நினைத்தவர்களாகத்தானே நம்ம பந்தியில் வரணும். அந்த அமைதலான ஆட்டுக்குட்டியை நாம் ஆராதிப்போமா, அந்த மகிமையான அமைதலை பார்த்து மகிழ்வோமா. அவரை பார்த்து சில நேரங்களில் எனக்காக அமைதலாக நின்ன தெய்வமே என்னை பார்த்து அவரை மனதில் போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிற மனசோடு பந்திக்கு நம்ம வருவோமா. அவருடைய அமைதல் ரட்சிப்புங்க, அவருடைய அமைதல் நம்முடைய குற்றத்தை ஏற்றுக்கொள்ளுச்சுங்க. நம்முடைய குற்றம் சாட்டப்பட்டது, குற்றம் நிராகரிக்கப்படவில்லை, அமைதலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதினால் அந்த அபராதம் முற்றுமுழிய கட்டப்பட்டதினால் மீட்கப்பட்ட பாவிகளாக அவருடைய பந்திக்கு நாம் வரவேற்கப்படுகிறோம். உண்மையில கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. உண்மையில ஒரு குற்றம் இல்லைப்பா, உண்மையில குற்றம் இல்லை. என் அமைதல் உனக்கு காட்டாதா, என் அமைதல் உங்ககிட்ட பேசட்டோன்ற உண்மையில ஒரு குற்றம் இல்லையே. எல்லாத்தையும் அமைதலோடு நான் ஏற்றுக்கிட்டேன். ஆமா, அதெல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன். ஏற்றுக்கொண்டதுனால் அவருடைய அமைதல் இன்னைக்கு நாமளை ஆண்டவரை துதிக்க வைக்குமா. உலக பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, அவரை பார்த்து புகழ வைக்குமா. அவருடைய அமைதல் நம்ம மனசை நிரப்பட்டோம். எப்படிங்க பாஸ்டர், நான் எனக்கு அந்நியாயம் நடக்கிறதுக்கு விரோதமாக நான் என்னால் எப்படி அமைதலாக இருக்க முடியும்? 8 மணி நேரம் யோகா பண்ணாலும் உங்களால் அப்படி இருக்க முடியாது. 8 மணி நேரம் ரொம்ப டென்ஷனுக்கு ரொம்ப கோவம், யோகா பண்ணிப்பார், 8 மணி நேரம் பண்ணிப்பார், இருக்க முடியாது உன்னாலாம். அமைதலா டென்ஷனே ஆகாம பிபி ஏறாம உனக்கு என்ன அநியாயம் நடந்தாலும் பொறுக்கக்கூடிய அமைதல் வேணுமா? இயேசு கிறிஸ்து அமைதலின் தெய்வத்தை போற்று ஆராதி, அவர் மனசுல ஏற்றி உயர்வா அவரை ஆராதி, அவரை நினைச்சு புகழ், அவரை நினைச்சு பார். அவரையே தாசனை பார், என்ன பாடுகள் அந்நியாயம் வரும்போது இதோ என் தாசனை பாருனர் எல்லாத்தையும் மறந்து அவர் மனசுல நிற்கும் போது அவருடைய அமைதல் நமக்கு வருதுங்க. அவருக்கு அந்நியாயம் அவ்வளோ பெரியவருக்கு நடக்கும்போது எப்படி இருந்தாருன்னு பார்க்கும்போது அவருடைய குணம் நம்மள காணும்படிக்கு வருது. அவரை பார்த்து புகழ நாம் வருவோம். ஏனெனில் அவர் தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அந்நியாயத்தை பாடுகளை உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரியமா இருக்கும், அதுவே பிரியமா இருக்கும். அவர் இவ்வளோ சுய விருப்பத்தோடு பலி கொடுத்தவர். நம்ம போன வாரம் ஃப்ரைடே படித்தோம், கிறிஸ்து மரிக்கும் போது அவருக்கு இருந்த ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா? ஒரு பிள்ளையும் விட்டு போல அவர் இல்லைங்களா, அவர் கல்யாணமும் நடக்கல, பிள்ளைங்களும் விட்டு போல. ஆனால் அவருக்கு இருந்த பெரிய ஆறுதல் என்ன தெரியுமா? ஆவி சரீர விதமா எனக்கு பிள்ளைங்க இல்லாமல் போகலாம், ஆனால் அவர் சொன்ன மாதிரி ஒரு வித்து மறித்து அது அடக்கம் பண்ணப்படும் போது பூமியில இருந்து அது எவ்வளோ முழிச்சு கடி கொடுக்குமோ அந்த மாதிரி வாக்கு தத்துவத்தின் மூலமாக என் வித்துகள் பரவும், என்னுடைய மரணத்தினால உயிர்த்தெழுதலினால என் பிள்ளைங்க வருவாங்க, ஒரு புதிய சந்ததி கர்த்தருடைய சந்ததி வரும். அந்த வித்து எப்படி தன் அடையாளம் காட்டோன்னாரு, எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்க? கர்த்தருடைய வித்து அவரை சேவிக்கும், வந்து அவர் புகழ்ந்து போறதில்ல, கம்யூனியன் எடுத்துட்டு போறதில்ல, என் வித்து தன்னுடைய பிறப்பை எதன் மூலமா காட்டும், அது ஏன் வித்துன்னு எப்படி காட்டும், என்னை சேவிக்கிற ஒவ்வொரு சந்ததியிலையும் என்னை சேவிக்கிற வித்து இருக்கும். நீங்க அவருடைய வித்தா யோசிச்சு பாருங்க, அவருடைய மரணத்தினால் பிறந்த அவருடைய வித்தா நீங்க, அவருடைய பிள்ளைகளாக அவருடைய பிள்ளைகள் அவரை சேவிக்கோன்னாரு. கட்டாயத்தினால, ஐயோ வேற வழியே இல்லைங்க, விடமாட்டார் இந்த பாஸ்டர்ன்றதுனால இல்லை, எவ்வளோ தியாகத்தோடு எவ்வளோ கஷ்டத்தை அறிந்தோம் போய் சேவித்தாரே, எனக்காக பலியானவருக்கு நான் சீர் கொடுக்குற சேவை முறுமுறுத்துக்கிட்ட அவருக்கு சேவிக்கிறது, யோசிச்சு பாருங்க. என்ன கேவலம், இவ்வளோ தெரிஞ்சோ இவ்வளோ கஷ்டம் இருக்கோன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம், அவர் போய் அப்படி பலியானாரே சுய விருப்பத்தோடு தன்னிச்சையோடு. இப்போ ஏற்பட்ட தேவனுக்கு நன்றி காட்டுற விதம் நீங்கள் எப்படி காட்டுறீங்க? வெறும் வாயளவுக்கா? வாயை மிஞ்சி உணர்ச்சியை மிஞ்சி உங்கள் கிறிஸ்தவம் எப்போ முன்னேறப்போகுது? யோசிச்சு பாருங்க, எப்போ முன்னேறப்போகுது? நம்ம எப்போ கிரேட் கமிஷன் சர்ச் ஆக போகிறோம்? உணர்ச்சி வாரம் வாரம் வர்றது, உணர்ச்சி வசப்படுறது, வாயவர்களுக்கு பேசுறது, அப்புறம் போகிறது, அவ்வளோதான் கிறிஸ்தவம். அது மிஞ்சி ஒன்றுமே கிடையாது கிறிஸ்தவத்தில். என் வித்து என்னை சேவிக்கோன்னாரே, எப்போ நம்ம உணர்ச்சிய வார்த்தையை மிஞ்ச போகிறோம், மிஞ்சி செயலில் எப்போ அவரை சேவிக்க போகிறோம்? நீங்கள் கேளுங்க. கடைசியாக ஆண்டவருடைய பந்திக்கு நம்ம வரப்போகிறோம். கடைசியாக இந்த பந்திலையும் காஸ்பிளை நம்ம பிரசங்கிக்கணும் இல்லையா? 100 times காஸ்பிளை கேட்டிருக்கிற பிள்ளைகள் நீங்க இருக்கிறீங்க. காஸ்பிள் ஜீசஸ் டைட் ஃபார் யூ. எத்தனை வாட்டி காஸ்பிளை கேட்டிருக்கீங்க? இயேசு கிட்ட வரணும், அவர் வந்தாதான் நீங்க காப்பாற்றப்பட முடியும்னு கேட்டிருக்கிறீங்க. ஆனா எவ்வளோ சத்தம் கேட்டோம், அது உள்ள போக மாட்டேன். அந்த சவுண்டு உங்களுக்கு உள்ள போலானாலும் இன்னைக்கு அவருடைய அமைதலாவது உங்க உள்ளத்துக்கு போகுமா? அவருடைய அமைதல் உங்ககிட்ட பேசட்டுமே. ஏங்க அவர் அமைதலா இருந்தாரு? ஏங்க அவ்வளோ கஷ்டங்க அவருக்கு வந்துச்சு? உங்களால தானுங்க, நீங்க செஞ்ச பாவத்தினால தானே, நீங்க இருக்கிற அகோர நிலைமையினால தானே அவருக்கு வந்துச்சு. அவ்வளோ வரும்போது ஏன் அமைதலா இருந்தார் தெரியுமா? உங்களை காப்பாத்தணும் என்பதற்காக அவ்வளோ அமைதலா இருந்த தேவன், அவ்வளோ பாடு அனுபவிச்சவர், இன்னைக்கு உங்களை காப்பாத்தணும்னு எவ்வளோ ஏங்கிக்கிட்டு இருப்பார், எவ்வளோ கெஞ்சு கேட்கிறார், வாங்க வாங்க வாங்க. குஷ்டரோகி மாதிரி ஏன் வாழ்ற? உலகத்துல இதே தான், எனக்கு இயேசு எல்லாம் தேவையில்லைங்க, சர்ச்செல்லாம் இல்லைங்க, எனக்கு நிறைய பணம் வேணும், கார் வேணும், இச்சைகள் பொண்ணுங்க வேணும், அதுங்க இதுங்க, அது இருந்தா தான் எனக்கு ஆசை, இது இருந்தா அதே ஓடுறது. நீ குஷ்ட ரோகி, அது இது தான் சந்தோஷம் கொடுக்கும், இப்படியே தான் எத்தனை காலம் வாழ போற, அது இல்லை உனக்கு தேவையானது. உனக்கு மிகப்பெரிய தேவை என்ன? உனக்கு சுகம் தேவை. குஷ்டரோகிக்கு என்னங்க தேவை? சுகம் தேவை. உள்ள வாழ்க்கையில ஃப்ரஸ்ட்ரேஷன், உள்ளுக்குள்ள நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, இதெல்லாம் ஏன் இல்லை தெரியுமா? நீ அதை கொடுக்கும் இது கொடுக்கும் உலகத்தில் எத்தனை காலம் தேட போற? உனக்கு கொடுக்கறது எது தெரியுமா? இது ஒன்று தான். அவருடைய தழும்புகளால் என்ன வசனம்? நான் சுகமாகறோம். ஒரே சுகம் உன்னுடைய வியாதிக்கு, உன்னுடைய சோர்வுக்கு, நம்முடைய பாடுகளையும் நம்முடைய வேதனைகளையும் அவர் சுமந்தார். அதில் ஒன்றில் தான் உனக்கு சந்தோஷம் கிடைக்க முடியும், அதில் ஒன்றில் தான் உனக்கு சமாதானம் விடுதலை கிடைக்கும். ஏன் அலமோதிர வாழ்க்கையை வாழ்ற? முட்டாள்தனமா நாமான் மாதிரி எத்தனை காலம் வாழ போகிறோம்? நாமான் என்ன நினைச்சான்? ஆ, இதெல்லாம் இல்லைங்க, எனக்கு ஒரு எலியா வரணும், வந்து அப்படியே ஏதாவது அற்புதம் செய்யணும், அது கிடைச்சா தான். அவர் என்ன சொன்னார்? எலியா, நீ போய் உன் பெருமை உள்ள ரதத்திலிருந்து இறங்கி அந்த சேர்த்து ஆறில் போய் குளிச்சா தான் உன் குஷ்டரோகம் சரியாகும். ஐயோ, மனசில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, எத்தனை தேடி பார்க்குறேன், ஒரு நிம்மதி இல்லையே, பணம் வந்தால் நிம்மதி இருக்கும், அது வந்தால் நிம்மதி, அதெல்லாம் செய்யாது உனக்கு, அதெல்லாம் உனக்கு செய்யாது. நம்பு கடவுள், அது தேவைன்னா அதுவே கொடுத்துருப்பார் உனக்கு. ஏன் படைச்ச நம்ம மேலே இவ்வளோ நேசிக்கிறாருன்னா, பணம் தான் நமக்கு தேவைன்னா கொடுத்துருக்க மாட்டாரா? அது இல்லையா உனக்கு சுகம் கொடுக்கறது, அது இல்லையா உனக்கு சந்தோஷம் கொடுக்கறது. அவருடைய தழும்புகளால் உலகளாவிய எல்லா சுகமும் உனக்கு ஏற்படும். உனக்கு சந்தோஷம் இல்லையா, நிறைவு இல்லையா, ஆனந்தம் இல்லையா, அவர் தழும்புகள் தான் கிடைக்கும். வா அவர்கிட்ட, உன் பெருமையான ரதத்தை உடைய இறங்கி தாழ்மையோடு இயேசுடைய ரத்த ஆறில் வந்து ஒரு வாட்டி குளிச்சுப்பார், ஒரு வாட்டி குளிச்சுப்பார், பூரண சுகம் உனக்கு கிடைக்கும். கூப்பிடுறாரு, வருவீங்களா? நாமான் மாதிரி ஏன் முட்டாளா இருக்கிறீங்க? இது ஒன்று தாங்க மருந்து. அவருடைய அமைதல் உங்ககிட்ட பேசட்டும், இன்னைக்கு ரட்சிப்பின் நாளா உங்களுக்கு மாறட்டும். ஜெபிப்போம்.